நமஸ்காரம். நாம் பகவானை கோவில்களில் போய் சேவிக்கிறோம். ஆகம சாஸ்திரப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம், அதில் தான் பகவான் கோயில் கொள்கிறார். அவர் சேவிப்பது புரிகிறது. ஆனால் கூடவே கோவில்களில் இன்னும் பலரும் உள்ளனரே. பக்கத்திலேயே நாச்சியார், தனிக்கோவில் நாச்சியார், விஸ்வக்சேனர், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், ஹனுமார், சக்கரத்தாழ்வார் என்று இன்னும் பலரும் உள்ளனரே. அவர்களையெல்லாம் எதுக்காக சேவிக்கிறோம்? பக்தர்களையெல்லாம் சேவிக்கலாமா? அவர்களுக்கும் உற்சவம் பண்ணலாமா? இதில் என்ன தாத்பரியம் இருக்கு? நான் இறைவனைத்தானே சேவிக்க போனோம் என்கிற கேள்வி எழும். இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நடைமுறையில் இருக்கிற ஒரு வழக்கத்தை சொல்றேன். ஸ்ரீரங்கத்திலே பெருமாளை போய் சேவிக்கணும், பல சமயம் ரொம்ப கூட்டமாக இருக்கலாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் இவ்வளவு கூட்டம் இல்லை, ஆனால் இப்போ சேர்த்து வச்சு கூட்டம். திங்கள் செவ்வாய் புதனில் பெருமாளை சேவிக்க முடியறது, அப்புறம்லாம் ரொம்ப கூட்டமாக போடுறது. தயார் சன்னதி ஓரளவு எப்போதும் சேவிக்கலாம். இந்த ரெண்டும் போகாதவர்கள் கூட ராமானுஜர் சன்னதிக்கு மட்டும் போய் தீர்த்தம் பெற்று முதலியாண்டான் பெற்றுக்கொண்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடுவார்கள். பெருமாள் சன்னதிக்கே போகாதவர்கள் உண்டு. அப்ப எப்படி பதில் சொல்லலாம் பாருங்க? பெருமாளை சேவிக்க போனோ, மற்ற பக்தர்களை சேவிக்க போலாமான்னு கேள்வி, ஆனா நடைமுறையில எப்படி இருக்குன்னா, ராமானுஜர ஆழ்வார சேவிச்சுட்டோம், இதை தவிர பெருமாளை போய் சேவிக்கணுங்கிற தேவையே படல என்று இருக்கிற பரமைகாந்திகள். அப்படின்னு இருக்கிறவாளும் இன்னைக்கும் பல பேர் இருக்கா. இப்போ கேள்விக்கு பதிலுக்கு வரேன். ரொம்ப நாள் முன்னாடி சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமி எழுந்தருளி இருந்தார். அவருக்கு சில வாக்குவாதங்கள் எல்லாம் எழுந்தன. அப்பைய தீட்சிதர்னு பிரசித்தமா இருக்கிறவரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீள். அவருக்கு இந்த சுவாமிக்கு வாக்குவாதம் வந்தது. ராமானுஜர் சன்னியாசி ஆயித்தே, சன்னியாசியினுடைய விக்கிரகத்தை எழுந்துருளை பண்ணி கொண்டு புஷ்பம் எல்லாம் சமர்ப்பிச்சு, சந்தனம் எல்லாம் சமர்ப்பிச்சு, திருமஞ்சனம், குங்குமப்பூ, ஒரே பெரிய பெரிய மாலை, தண்டு மாலை இத்தனையும் பண்ணி உற்சவம் எல்லாம் பண்றீளே, சன்னியாசிக்கு இது கூடுமா? பக்தர்களுடைய உருவத்துக்கு இந்த மாதிரி தொழுகை நடத்தலாமா? அப்படின்னு தான் அன்னைக்கே அவர் ஆட்சேபித்தார். அதுக்கு சாஸ்திர வாக்கியங்களை எடுத்து காட்டி சுவாமி தொடையாச்சாரியர் அவருடைய ஐயத்தை போக்கினார். இதுல என்ன நாம புரிஞ்சுக்கணும்னால், நமக்கு பகவானிடத்தில் நேரே போய் நிற்பதற்கு நிறைய குற்றங்கள் உள்ளன. நம்மால நேர போகிறதுக்கு முடியல. பகவானுக்கும் யாரிடத்தில் ஆசைனால், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவர்களெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்காளோ அதை கண்டு ரொம்ப பிரேமத்தோட பிரீத்தியோட இருக்கிறார் எம்பெருமான். அதனாலே இவர்களுடைய நிழலில் ஒதுங்கி அவர்களுடைய தலப்புல ஒதுங்கிட்டு நாம பெருமாளுக்கு முன்னாடி போனால்தான் அவருடைய அருளை பெறுவதற்கு முடியும். இது முதல் படி. அப்ப இவர்களை முன்னிட்டு கொண்டுதானே அவனிடத்தில் போக வேண்டும். நேரே பகவான்கிட்ட போறது முடியாது. போனால் என்னாகும்? விபீஷணன் லங்கையிலிருந்து ஓடி வந்தான், ராமனை சரணம் புக. ராமேஸ்வரன் திருப்புல்லாணி கரைக்கு வந்துட்டான். ராமன் அயோத்தியிலிருந்து திருப்புல்லாணிக்கு வந்துட்டார். இத்தனை தூரம் வந்த ரெண்டு பேருக்கு ஒத்தருக்கொத்த சந்திச்சுக்க தெரியாதா? விபீஷணன் நேர போய் ராமனை பற்றக்கூடாதா? அப்படி செய்யலவர். சுக்ரீவனுடைய திருவடிகளை பற்றி நிவேதயத மாம்க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, நான் வந்திருக்கேன், சரணாகதி பண்ண வந்திருக்கேன்னு போய் ராமனிடத்தில் சொல்லுங்கள் என்று விபீஷணன் வேண்டுகிறான். சுக்ரீவன் தான் போய் ராமனிடத்தில் பேசினான். வாதம் பிரதிவாதம் எல்லாம் முடிஞ்சது. ராமனு சுக்ரீவனிடத்தில், நீ போய் விபீஷணனை கூட்டின் வாங்குறார். இப்பவாவது தானே நேர வந்து கூட்டின் போகப்படாதா? அப்ப விபீஷணன் ராமனிடத்தில் போகும்போதும் ஒரு பக்தன் மூலமாகத்தான் அடைகிறான். ராமன் விபீஷணனை கூட்டிக் கொள்ளும் போதும் அதே பக்தன் மூலமாகத்தான் கூட்டிக் கொள்ளுகிறார். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பக்தர்கள் மூலமாகத்தான் இறைவனை அணுக வேண்டும். நேரே அணுகினால் காரியம் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நாம பக்தர்கள் மூலமா போனால் அவர்கள் பால் இருக்கும் அன்பை நம்மிடத்திலும் பெருமான் படர விடுகிறான். பக்தனுக்கு பக்தன் சொல்லுண்டால்தான் நமக்கையே பெருமை கிட்டும். நேர பெருமானிடத்திலேன்னு சொன்னால் அது எவ்வளவு தூரம் காரியம் நடக்கும்னே தெரியாது. அதனால ஒரு கோலு போறச்சே, ஏன் மனித விக்கிரகங்களை வணங்குறோம், இவர்களெல்லாம் நமக்கு வேணுமா, அவர்களுக்கு பூஜை தகுமா, நேர பெருமாள்கிட்ட போயிடக்கூடாதா என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். பக்தன் பின்னாடி ஒதுங்கி போனால் காரியம் தெளிவாக நடக்கும். இன்னொரு கோணத்திலேருந்து சொல்றேன், பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுன்னா கூட ஒத்துண்டு வந்துடுவோம். ஏன்னா அவரும் ரொம்ப பெரியவர், எனக்கும் சுவாதந்திரியம் அகங்காரம் எல்லாம் இருக்கு. ரொம்ப பெரியவரிடத்துல நான் வேலை பார்க்கறேன்னு சொன்னாலே அதுவே ஒரு பெருமை இல்லையா? ஆனா ஒரு எளியவரிடத்துல வேலை பார்க்கறேன்னு சொல்ல சொல்லுங்க, சொல்லவே மாட்டா, ஆறாத ஒத்துக்க மாட்டா. பெரிய இடத்துல வேலை பார்த்தா பேரோட சொல்லுவா, நீர் எங்க வேலை பார்க்கறீர், இந்த கம்பெனியில வேலையாருக்கேன்வா. அதே கொஞ்சம் சுமார் கம்பெனின்னு வச்சுங்களேன், நான் ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல வேலையா இருக்கேன். சாமி, அந்த பிரைவேட் கன்சர்னுக்கு பேர் உண்டா கிடையாதா? பேரே சொல்ல மாட்டா, அவர் தான் சம்பளம் கொடுக்கிறார், அதனாலதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், இருந்தாலும் சொல்லிக்க மாட்டேங்கிற பாருங்க. அப்போ சாதாரண இடத்துல இருக்கோம்னாலே மனிதனுடைய அகங்காரம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. இறைவனை அணுகி நேர் அவரை பற்றினால் ஓரளவு அகங்காரத்தோட கூட தள்ளலாம். ஏன்னா அவர் பெரியவர், அதனால எனக்கு ஒண்ணு ஈகோ ஹர்ட் ஆகாது. ஆனா ஈகோ இருந்தா அவர் ஏத்துக்கவே மாட்டார். அதுக்காக என்ன தெரியுமோ வழி, பாகவதர்களிடத்துல கைங்கரியம் பண்ண போனா தான் கோ பூஜை பண்ணி சாணியை எடுத்து பசுமாட்ட நன்னா குளிப்பாட்டி விட்டு அதுக்கு வைக்கோல் போட்டு வருகிற பக்தர்களுடைய பாதரட்சை செருப்பெல்லாம் தொடச்சி வச்சு இலை எடுத்து எச்சப்பெரட்டி மொழுகி இத போல கைங்கரியங்களை நாம பண்ண பண்ணத்தான் கொஞ்சம் ஒட்டின் இருக்கிற ஆணவமும் தொலையும். அப்பதான் பெருமான் ஏற்றுக்கொள்ளுவார். ஆனால் அவர்கிட்ட நேர போய் நின்னா கூட ஆணவத்தை நமக்கு தீனி போட்டு கூட நடிச்சிருவோம். ஏன்னா அவர் பெரியவர், நானும் பெரியவன்ட்டு போடுவோம். ஆனா ஒரு பக்தனுக்கு கைங்கரியம் பண்றது தெரிய வேண்டுமோ இல்லையோ, அது வர வேண்டுமானால் அப்ப பக்தர்களுடைய விக்கிரகத்தை சேவிச்சுட்டு தான் போகணும். இதுல சந்தேகம் வேண்டாம். ஆழ்வாராச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு அவர்கள் உற்சவத்தை கொண்டாடி அவர்கள் திருமேனியை தியானித்து கொண்டால் அவர்களுக்கு இருந்த அபரிமிதமான சத்துவகுணம் நம்மையும் வந்தடையும். அதன் மூலம்தான் பெருமாளை பற்ற வேண்டும். இதுதான் பரமனை பற்றும் முறை. இந்த முறையறிந்து கோயிலுக்கு செல்லவும். ஒரு அறிவிப்பு, வாட்ஸ்ஆப் என் பணி சர்வே ஃபார்ம் உங்கள் அனைவரையும் வந்து அடைந்திருக்கும். இதுவரை 6000 பேர் பதில் அனுப்பிவிட்டனர். பாக்கியிருக்கும் 27000 பேரிடத்திலும் அடுத்த 3 நாட்களுக்குள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே தயவுசெய்து மறக்காமல் அந்த ஃபார்மை ஃபில்லப் செய்து அனுப்பிவிட வேண்டும்னு வேண்டிக் கொள்கிறேன். இது இந்த குழு நன்றாக செயல்படுவதற்கு மிக அவசியம்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.